Thank you. கொடுக்கும் பொழுது சில வேளையில பாட்டுக்கு பொருள் விளங்கும், சில வேளையில பாட்டுக்கு பொருள் விளங்காது இல்லீங்களா. நான் இந்த பாட்டுக்கு பொருள் முன்னையும் சொல்லி இருக்கிறேன், இது எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு மனம் ஆறாது இல்லையா. ஆமா, சொற்கோ என்பது அப்பர் சாமிகள், அது திருநாவுக்கரசர். தோணிபுரத் தோன்றல் என்பது திருஞான சம்பந்தம். சீர்காழிக்கு 12 பேர்ல தோணிபுரம் என்பது ஒன்று, அது உங்களுக்கு நினைவில் இருக்கும். எம் சுந்தரனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சிற்கோல வாத ஊர் தேசிகனும், மாணிக்க வாசகருக்கு சொந்த ஊர் திருவாத ஊர் இல்லையா, வாத ஊர் தேசிகனும், முற்கோலி வந்தில வேல் அவர்கள் வராவிட்டால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பின்னால சொல்றார் அவர். சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் எம் சுந்தரனும் சிற்கோல வாதவூர் தேசிகனும் முற்கோலி வந்திலரே நீர் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் இல்லையா. இந்த ரூ இருக்க அது வந்து வல்லினம், சில பேர் பெரிய ரூ அப்படின்னு சொல்லுவான், இலக்கணப்படி சொன்னா வல்லினம் என்று அப்படின்னு பேரு. அதை இடையினமா போட்டா வேற ஒரு பேர் வரும், வேற ஒரு அர்த்தம் வரும். நீர் எங்கே என்பது போட்டால், வல்லினம் போட்டால் திருநீர் எங்க கிடைக்காதுன்னு அர்த்தம். 7வது நூற்றாண்டுலயே அதை அனுப்பிச்சிருப்பான் தமிழ்நாட்டை விட்டு. ஆமா, திருநீரே கிடைக்காம போயிருக்கும். இப்ப திருநீரும் சிவனும் ஒன்று, அதனால்தான் மாலோடு அயங்கறியாத வண்ணமும் உள்ளது நீரு அப்படின்னு சொன்னார் இல்லையா திருஞான சம்பந்தர். சிவனைத்தான் தேடினா மாலன் ஆயனும், இங்க திருநீர சொல்றாரு திருநீரும் சிவனும் ஒண்ணு என்பது பொருள் இல்லையா? ஆமா. ஆக திருநீர் எங்கன்னு சொன்னா சிவனும் எங்கன்னுதான் அர்த்தம் அங்க. ஆமா, நீர் எங்கே அதை இடையினமாக, அந்த ரூவை இடையினமாக போட்டாத சின்ன ரூ அப்படின்னு சொல்லுவோம். நீர் எங்க, நீ எங்க போயிருப்ப என்பதும் ஒரு பொருள் இல்லையா? ஆமா. எந்த பிரான் ஐந்தெழுத்து எங்கே? இப்போ சைவத்துல வந்து திருநீர் தான் மிக முக்கியம் இல்லையா, அப்புறம்தான் ஐந்தெழுத்து பஞ்சாட்சரம் எல்லாம் என்பது பொருள். ஆக திருநூறும் கிடைச்சிருக்காது, சிவனும் கிடைச்சிருக்க மாட்டான், ருத்ராட்சமும் கிடைச்சிருக்காது. சொல்லப்போன சைவ சமயமே அழிந்து போயிருக்கும், ஏழாவது நூற்றாண்டோட க்ளோஸ் முற்றுப்புள்ளி வச்சிருப்பான்கள். ஆமா, வேற்று சமயத்தவர்கள் பூந்து இந்த சித்தரசர்கள் பேரரசர்கள் அத்தனை பேரையும் கையில பிடிச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு சுத்தம் அந்த நாட்டை குட்டிச்சோறு பண்ணிவிட்டார்கள். அதுதான் பௌத்தர்கள் சமணர்கள் என்ற ஒரு கூட்டம். அப்ப திருஞான சம்பந்தர் வந்துதான் இதை காப்பாற்றினர். திருஞான சம்பந்தர் தான் முதல், இரண்டாவதுதான் திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் எல்லாரும். ஆமா, நிச்சயமாக திருஞான சம்பந்தருக்கு தான் அந்த தகுதி இருந்தது நிச்சயமா. நீங்க கூட தேவாரத்தையோ அல்லது திருஞான சம்பந்தர் நால்வர் சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா திருஞான சம்பந்தருக்கு தான் மரியாதை கொடுப்பீங்க நீங்க. இதுல ஜாதியோ அல்லது வேற எதுவுமோ குறுக்க நிக்க கூடாது, அறிவு ஒண்ணுதான் அங்க போற்றப்பட வேண்டும் என்பது பொருள் இல்லையா? ஆமா. இப்ப ஒண்ணு வேண்டாம், இன்னொன்னு சொல்றேன். இப்ப திருநாவுக்கரசர் வேளாளர், அவர் என்ன இனத்தவர், நான் அவரைத்தானே சொல்லணும். எனக்கு ஜாதி அபிப்பிராயம் இருந்தா நான் அவரைத்தானே சொல்லுவேன், ஏன் திருஞான சம்பந்தர் சொல்றேன்? அந்த அபிப்பிராயத்தை இங்க கொண்டு வரவே கூடாது. ஆமா, அதனால்தான் திருஞான சம்பந்தர் பரம்பரையில நான் உபதேசம் கேட்டுக்கிட்டேன். இந்த சமயத்தை காப்பாற்றி விட்டவர் திருஞான சம்பந்தர். இவங்க எல்லாம் வரலன்னு சொன்னா இந்த சமயமே அழிந்து போயிருக்கும்டா அப்படின்னு சொல்றாரு சைவ எல்லப்ப நாவலர்னு ஒரு பெரியவர். இத தமிழ்நாட்டில் இருக்கிற சைவர்கள் மறந்து இருக்கிறாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய கணிப்பு அது. நீங்க சொல்லலாம், நாங்கள்லாம் இத்தனை பேர் வந்திருக்கிறோம் ஐயா, தேவாரங்கத்தானே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட சரியா போச்சா தமிழ்நாடு இல்லையே? ஆமா. ஆக தமிழ்நாட்டில் இருக்கிறவன் அந்த தேவாரத்தை கொஞ்சம் மறந்து இருக்கிறான், நிச்சயமாக 75% மறந்து இருக்கிறான்னு என்னுடைய அபிப்பிராயம். நான் 1951 நான் மேடையில் பாடுறேன், கிட்டத்தட்ட 52 வருஷமாக நான் மேடை நான் பாடாத பட்டி தொட்டி குப்பை மேடு எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டில். ஆமா, இப்பதான் முடியலையே தவிர ஒரு கால இப்பதான் ஒரு 2 வருஷமா தான் எங்கேயும் போறதில்லை, அதுவும் 2 வருஷமா தான். அதற்கு முந்தைய எல்லாம் பட்டி தொட்டி தெரு திண்ணை எல்லாம் பாடி தீர்த்தவன் தான். எந்த அளவுக்கு தேவாரத்தை அவங்க போட்டி இருக்கிறார்கள் பார்த்த 25% கூட எனக்கு கிடைக்கல. நான் பாடுறத என்னான்னு கூட கேட்க மாட்டான். அதனால்தான் தமிழ்ச்சி சங்கத்தை தேர்ந்தெடுத்தேன். 10 பேர் கேட்டாலும் ஒழுங்கா கேட்கறதுக்கு வசதி இருக்கிறது இங்கே அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்த இடம் இது. இதே மாதிரி நான் இப்ப சிதம்பரத்துல ஒவ்வொரு மாசமும் போய் இனாமாக பாடி காட்டுறேன்னு நான் கோடீஸ்வரனா இல்லையே? நான் ஓதுவார் தானே, நான் சம்பாரிச்சு தானே சாப்பிடணும், நான் ஏன் சேம்பரத்தில் போய் என்னமா பாடுறேன் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கிற ஜனங்களும் கேட்கட்டும். அதை ஒரு 500 பேர் உட்கார்ந்து கேட்கறான், திருவாதிரைக்கு திருவாதிரை போடுறேன், 12 மாசம் வர்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கோயில்ல பர்மிஷன் வாங்கும் போது. 9 மாசம் போயிட்டேன், இன்னும் ஒரு 3 மாசம் பாக்கி இருக்கு. ஒரு 500 பேர் உட்கார்ந்து கேட்கறாங்க. அந்த 12 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு ஊர்ல அப்படி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். யாரும் எனக்கு பணம் கொடுக்கறது இல்ல, நான் பணத்தை நான் விரும்பியும் போகல, ஜனங்கள் கேட்டால் சரிதான் அப்படின்னு வந்துட்டேனா இல்லையா? தேவாரம் அவ்வளவு உயர்ந்த பொருள், இது அவங்க கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் சேம்பரத்திலையும் போய் பாடுறேன், ஒவ்வொரு திருவாதிரையிலையும் போய் பாடுறேன். ஆமா, 10 மாசமா பாடிட்டு இருக்கேன், இங்க 4 வருஷமா பாடிட்டு இருக்கேன். இங்கேயாவது கொஞ்சம் உண்டு எனக்கு காசு தராங்க. எப்படியாவது ஜனங்கள் காதல இந்த சைவங்கள் காதல தேவாரம் கேட்கணும் என்ற நோக்கம்தான் எனக்கு. ஆக அதத்தான் அவர் சைவ எல்லப்பன் அவல சொல்லி வருத்தப்படுறார். இடே இந்த சைவ சமயம் அழிந்தே போயிருக்குமடா அப்படின்னு. கோயில்கள்ல தேவாரத்துக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு ஒரு மார்க்கு கூட நான் கொடுக்க மாட்டேன். ஆக இந்த தேவாரம் இவங்களுக்கு சொத்து. ஒரு கிறிஸ்டியன் பைபிளை நம்புற அளவுக்கு, ஒரு முஸ்லீம் குரானை நம்புகிற அளவுக்கு, ஒரு வைணவன் பிரபந்தத்தை நம்புகிற அளவுக்கு தேவாரத்தை செய்வன் விரும்பல. என் மேல நீங்க வருத்தப்பட மாட்டீங்களே? வருத்தப்படக்கூடாது. ஆமா, நான் வயசுல மூத்தவன், இந்த தமிழ்நாடு பூரா சுத்தி பார்த்தவன், நான் சொல்றேன். ஆமா, கொஞ்சம் இல்லாட்டி வேணா நீங்க கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, அவர் சொல்றது சரிதானா அப்படின்னு. அடுத்தபடி இப்ப நாம இரண்டாம் திருமுறையில உள்ள பதிகங்களை நான் உங்களுக்கு சில பதிகங்களை தான் பாடி காட்டுறேன் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ளணும். சில பதிகங்கள், அதுல 100 பதிகம் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு 10 பதிகம் தான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். ஏன் 10 பாடி சொன்னம்னாலே ஓகோ, இது 10லயே இவ்வளவு இருக்கு, பாக்கி என்ன 90ல் எவ்வளவு இருக்கும்னு நீங்க கணக்கு போட்டுக் கொள்ளுவீர்கள் என்ற எண்ணத்துலதான் ஒரு 10 பதிகமாவது உங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கேன். இப்ப ரெண்டாவது திருமுறையில ஒரே ஒரு பதிகம் மாத்திரம் நான் என்ன பாக்கி இருக்கு என்னுடைய குறிப்புல. இப்போ இரண்டாம் திருமுறையில திருக்கேதாரம் என்று ஒரு அற்புதமான பாடல் பெற்ற க்ஷேத்திரம், கடல் மட்டத்திலிருந்து 21,000 அடி. நான் என்ன 45 வயசுல என்ன கூப்பிட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். குளிர் ஜாஸ்தி, தெருவெல்லாம் பனி கட்டி கிடக்கும், கால் பட்டுதுன்னா கால்லாம் விரைச்சிடும். இப்ப ஏதோ கொஞ்சம் சரி பண்ணி இருக்காங்கன்னு கேள்வி. உத்தரப்பிரதேச மாகாணம் அது. ஆமா, குதிரை மேல போயிட்டு கடவுளே என்னால படாத பாடு. நான் குதிரை மேல போய் பழக்கமா எனக்கு கிடையாது. குதிரை மேல போனா அது அப்படி அப்படி எப்படி தூக்கி போடுதா, இடுப்பெல்லாம் ஒடிஞ்சு போகுது. நடந்து போனாலும் அப்படித்தான், குண்டும் குழியும் குண்டியும் குழிமா இருக்கும். இந்த காலை இப்படி அப்படியும் வச்சாக்கா உடம்பே கெட்டுப்போம். 7 மணி நேரம் 8 மணி நேரம் குதிரையில போனோம்னா அங்க போய் இந்த சாமியை பார்த்தோம்னா இந்த உடம்புல இருக்கிற அலுப்பெல்லாம் போய்விடும். ஆமா, 1 மாசம் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறான், மாச முடிவுல 10,000 ரூபாய் கையில வந்த உடனே அவனுக்கு அபாடி அப்படிங்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அந்த கேத்திரத்துக்கு திருஞான சம்பந்தர் போகல, திருக்காலத்துக்கு போனாரு. திருக்காலத்தை வந்து தென் கைலாயம் என்று சொல்லப்பெறும். இந்த கைலாயத்துக்கு போனோம்னா அவருக்கு அந்த கைலாயம் ஞாபகம் வந்தது. அதே மாதிரிதான் அப்பர் சாமிகள் கூட திருக்காலத்துக்கு போனாரு, கைலாயத்துக்கு போகணுங்கிற நினைப்பு அங்கதான் வந்தது அவருக்கு. ஆமா, என்ன காரணம், அது ஒரு புண்ணிய பூமி. எது திருக்காலத்தி, தென் கைலாயம் என்று சொல்லப்பெறும். அதையெல்லாம் விட கண்ணப்பர் வழிபட்ட இடம் இல்லையா? எங்கே படித்தார், சாத்திரம் படித்தாரா, பூசை தெரியுமா, தினம் குளிக்கிற வழக்கம் உண்டா அவர் ஜாதியில? கிடையாதே. ஆட்டுக்கறியும் மாட்டுக்கறியும் புலிக்கறியும் திங்கிறவன் தானே இந்த வேடம் இல்லையா? அன்புக்கு எடுத்துக்காட்டா கண்ணப்பனை தானே சொல்றாங்க. மாணிக்க வாசகர் கூட அத்தனை சொன்னாரு, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டது என்னப்பன் என் ஒப்பில் என்னை மாட்கொண்டருணை, கண்ணப்பனுக்கு என்னை வா என்ற வாங்கருணை, சுண்ண பொன்னிற்கு செல்வதாய் கொத்தும்பி. மாணிக்க வாசகரே சொல்றாரு. ஆமா, அன்பு என்பது யாருகிட்ட இருந்து சொன்னா கண்ணப்பனிட்ட தான் இருந்தது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆமா, அன்பே வடிவமாக இருந்தவர் அவர். மலை மேல போய் சாமியை பார்த்தாரு, சாமி நீ எப்படி தனியா இருக்க, இங்க எப்படி தனியா இருக்க, புலி வரும், சிங்கம் வரும், பாம்பு வரும், நீ எப்படி தனியா இருக்க இங்க அப்படின்னு கேட்டார் சாமியை போய். நாம கேட்டோமா? நாம கேட்போமா? ஆமா, நான் என்ன உன்னை விட்டு போக மாட்டேன் சாமி. ஆமா, இங்கேயே நின்னுக்குவேன். நான் சாப்பிடுற பன்னிக்கறிய உனக்கு தர்றேன், நீ சாப்பிடு. உன்னிட்ட புலி வராம சிங்கம் வராம நான் பாத்துக்குவேன் அப்படின்னு. ஆறு நாள் தான் சிவ அந்த சாமியை பூசை பண்ணார் அவர். எத்தனை நாள்? ஆறே நாள் தான் பூசை பண்ணார். ஆமா, அவ்வளவு பெரிய மகான் வழிபட்ட இடம் அது. திருஞான சம்பந்தர் காலத்தில போய் சாமியை கும்பிட்டாரு. கும்பிட்டு முடிஞ்ச உடனே பக்கத்துல அப்படி திரும்பி பார்த்தார், கண்ணப்பருடைய திருவுருவம் இருந்தது. இந்த கும்பிட்டவனுடைய புண்ணிய நிக்கிறது போல இருந்ததுதான் அந்த வடிவம். ஆமா, கண்ணப்பரை சொல்லும் போது அப்படி சொல்றாங்க. அப்படி திருஞான சம்பந்தர் அங்க போன உடனே அவருக்கு திருக்க கைலாய மலை சாரல்ல இருக்கிற திருக்கேதாரம் நினைப்பு இருந்து ஒரு பதியம் பாடுறாரு. தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் கிண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். இந்த என்பரால் என்பது என்ன பொருள்? நாம் பார்க்கல, பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்று பொருள் வருகிறது. ஆமா, ஒரு பேர் இல்ல, உண்மையை சொல்றார் அப்படியே அவர். அவர்கள் வாயிலிருந்து வருவதெல்லாம் உண்மைதான், பொய்மையே கிடையாது. ஆமா, தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் கிண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் என்பரால். வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கண்டை பாய துணை நீல ஒட்டலரும் கேதாரமே கேதாரமே. தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் கிண்டை கட்டி வழிபாடு செய்யும் நடந்து போனாலும் சரி, குதிரையில போனாலும் சரி, திரும்பி கீழே இறங்கி வந்த உடனே ஒரு வெந்நீர் குளம் இருக்கு இல்லீங்களா? வெந்நீர் குளம், தண்ணி வந்து மலையிலிருந்து ஊத்தும், ஊத்துற இடத்துல சூடு தாங்க முடியாது. குளம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி நீட்டு இருக்கும் நினைக்கிறேன் இல்லீங்களா? ஆமா, அந்த கடைசியில குடிச்சீங்கன்னா வெத வெதன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சூடு தேவையா? இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூடும். இன்னும் கிட்ட போனீங்களா இன்னும் சுடும். அதுல குளிச்சிங்கன்னா இந்த மேலே ஏறி போயிட்டு வந்த வலி தானே ஓடும், வினை ஓடுவது போல. ஆமா, கடவுள் எப்படி வச்சிருக்கான் பாருங்க. அங்க வெந்நீர் யாராவது போட்டு கொடுப்பானா? கிடைக்குமா? தானே அனுப்புறான் கடவுள். போயிட்டு வர்றவனுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு வசதியா? ஆமா, மலையிலிருந்து வர்ற தண்ணி அவ்வளவு சூடு இருக்கு. இதை விட சிலோன்ல ஒரு இடம் இருக்கு, வெந்நீர் ஊற்றுன்னு பேரு. அங்க போறவன் என்ன பண்ணுவான்? அரிசிய ஒரு மூட்டையா கட்டி, மூட்டையா கட்டி அதுல விட்டான்னா செத்த நாடிகளாம் அது சோறா போயிடும், எடுத்துருவான். அந்த மலையில சாப்பிடுறதுக்கு இவனுக்கு அடுப்பு தேவை வேண்டிய தேவையே கிடையாது. ஆமா, அதையும் நான் பார்த்திருக்கிறேன். அது இயற்கையின் வினோதம் அல்லது கடவுளினுடைய அருள் என்று விட்டு விடுவோம். சுவாமி இங்க இருந்தபடியே அதுக்கு பாட்டு பாடுற. தொண்டர் அஞ்சு, தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி. அங்க போனா அந்த ஐம்புலன்களும் அடங்கி போயிடும். பின்ன நடந்து போறான் அல்லது குதிரையில போறான், அஞ்சு புலன்களும் அடங்காம என்ன செய்யும்? அங்க இந்த ஆசா பாசத்துக்கு எல்லாம் இடமே கிடையாது இல்லையா? அந்த கஷேத்திரத்துக்கு பாடி வைக்கிறார் சுவாமி. அது மாத்திரம் இல்ல, அதுல 11 பாட்டு இருக்கா, அந்த 11 பாட்டையும் யார் பாடுறானோ அவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக ஆவான் அப்படின்னு எழுதி வைக்கிறார். வாய்ந்த சென்னல் இடைகளி மல்கும் வயக்காடி இந்த நீர் போட்டு இமையோர் உரைகின்ற கேதாரத்தை ஆய்ந்து சொன்ன அருந்தமிழ்கள் பத்தும் இசை வல்லவர் வேந்தராகி உலகாண்டு கதி பெறுவனே. இந்த 10 பாட்டை பாடுறவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய அரசனாக ஆவான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் இல்லையா. ஆமா, எந்த அளவுக்கு நாம பக்தி செலுத்துகிறோமோ அது நிச்சயமாக பலிக்கும். தேவாரம் ஒன்னு ஒன்னும் இன்னென்னத படிச்சா இன்னென்ன பலன் உண்டு என்று அவர் சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக பலிக்கும். நான் என் வாழ்க்கையில நான் பார்க்கிறேன் அல்லவா. ஆமா, அப்படி நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்க தயாராக இருக்கிறது தேவாரம். ஆனா நாம தொடரும். ஆக இரண்டாம் திருமுறையில எனக்கு தெரிஞ்ச பதிகங்களை நான் உங்களுக்கு பாடி காட்டினேன்.